وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليمًا كثيرًا. اللهم صل على محمد وعلى آل محمد، كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد، كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين، إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين، أما بعد، فيا عباد الله اتقوا الله العظيم. قال الله تعالى في قرآنه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها، وأبغض البلاد إلى الله أسواقها، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவின் உயரிய பேரை கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான ஹதரத் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாகும். அல்லாஹினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும், பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரிலும் வெளியூரிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், இரவிலும் பகலிலும், தனிமையிலும் கூட்டாகவும், வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நாட்களை நகர்த்துமாறு அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையிட்டு வைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய முறையை சொல்லி தந்திருக்கிறான். அந்த வகையிலே ஒரு முஸ்லிம் தன்னுடைய வீட்டிலே எப்படி நடக்க வேண்டும், பாதையிலே பயணம் செய்கின்ற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் போன்ற எல்லா இடங்களையும் அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு அழகாக தெளிவாக வழிகாட்டி தந்திருக்கிறார். அந்த வகையிலே இன்றைய ஹுதுபாவிலே நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற தலைப்பு அல்லாஹுடைய மஸ்ஜிதுடைய சிறப்பும், இந்த மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடியவர்கள், தொழுகையாளிகள், மஸ்ஜிதிலே பணிபுரியக்கூடியவர்கள், மஸ்ஜிதுக்கு ஏதோ ஒரு துறையிலே பங்களிப்பு ஆற்றக்கூடிய சிறப்புகளும், அதே போன்று பள்ளியுடைய சொத்தாக இருக்கின்ற அந்த வக்ஃப் சொத்தின் மீது நாம் எப்படி கவனம் செலுத்த வேண்டும், அதை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் போன்ற விடயத்தையும், அதனோடு இந்த மஸ்ஜிதினூடாக செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்ற விடயத்தையும் இன்றைய குத்துபாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வது காலத்தின் தேவையாக கருதுகின்றேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு இடம் ஒன்று இருக்குமாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது மஸ்ஜிது தான். ஊர்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அல்லாஹுவை சுஜூது சொல்லக்கூடிய, அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய மஸ்ஜிது தான். அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய ஒரு ஊரில் இருக்குமாக இருந்தால் அது கடை தெருவு, அது பஜார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கடையில் ஒரு குடும்பத்தை எப்படி கழிப்பது, மற்றவருக்கு எப்படி அநியாயம் செய்வது, பாவத்திலே எப்படி ஈடுபடுவது போன்ற விடயங்கள் தான் அங்கே திட்டம் தீட்டப்படுகிறது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இடம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது மஸ்ஜித் தான். மஸ்ஜித் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்கு ஆன்மாவுக்கு நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கின்ற இடமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற நிறைய அதிசயங்களை நாம் கண்டிருக்கிறோம், பார்த்திருக்கின்றோம். அந்த அதிசயங்கள் எல்லாம், அந்த சந்தோஷங்கள் எல்லாம் அந்த பார்க்கின்ற போது மாத்திரம்தான் அந்த சந்தோஷம் இருக்கும், அந்த மகிழ்ச்சி இருக்கும். அல்லது அந்த காட்சியை முன்னால் கொண்டு வருகின்ற போதுதான் அந்த நிம்மதி சந்தோஷம் இருக்கும், தற்காலிகமான நிம்மதிகள். ஆனால் ஒரு மஸ்ஜிதோடு ஒரு மனிதன் தொடர்பை ஏற்படுத்தினால் அந்த நிம்மதி சந்தோஷம் என்பது அது நிரந்தரமானது. இந்த உலகத்திலேயும் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும், மௌத்துக்கு பின்னாலும் அது எங்களுக்கு கை கொடுக்கும். எனவே ஒரு ஊரிலே முஸ்லீம்கள் வாழ்கின்றார்கள் என்பதற்குரிய அடையாளம் தான் அந்த ஊரிலே மஸ்ஜித் இருப்பது. ஷஆஇருல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள்ல ஒன்றுதான் மஸ்ஜித். ஒரு ஊரில் முஸ்லீம்கள் வாழுகிறார்கள் என்பதற்குரிய அடையாளம் தான் அந்த ஊரிலே ஒரு மஸ்ஜித் இருப்பது. அது மாத்திரமல்ல, மஸ்ஜித் என்பது முஸ்லீம் சமுதாயத்தின் இதயம் போல. ஒரு மனிதனுக்கு இதயம் இருந்தால்தான் அவனால் துடிக்க முடியும், அவனால் மூச்சு விட முடியும், அவனால் இயங்க முடியும். இதயம் நின்று விட்டால் அவனுடைய துடிப்புகள் எல்லாம் நின்றுவிடும். மஸ்ஜித் என்பது முஸ்லீம் சமுதாயத்தின் இதயத்தை போல. அந்த மஸ்ஜிதினூடாக முஸ்லீம் சமுதாயம் இயக்கப்பட வேண்டும், முஸ்லீம் சமுதாயம் வழி நடத்தப்பட வேண்டும். சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய சமூக சேவைகள், கல்விசார் சேவைகள், பொருளாதாரம் சார்ந்த சேவைகள், கலாச்சாரம் சார்ந்த சேவைகள் எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக முன்னுதாரணமாக மஸ்ஜித் இருக்க வேண்டும் என்பதை கண்ணியமானவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மஸ்ஜித் இருக்கிறதே இது மக்களை பிரிக்கின்ற இடம் அல்ல, மஸ்ஜித் இருக்கிறதே இது மக்களை ஒன்று சேர்க்கின்ற இடம். சில அறிஞர்கள் எழுதுகின்றார்கள், மக்களை பிரிப்பதற்காக யாரெல்லாம் மஸ்ஜித் கட்டுகின்றார்களோ அந்த மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடாது. முஸ்லிம் சமுதாயத்தின் இதயமாக இருக்கின்ற மஸ்ஜித் அது ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய இடம், சமூகத்தை பிரிக்கக்கூடிய இடம் அல்ல, சமூகத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாகத்தான் மஸ்ஜித் இருக்கிறது. அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அமைதியும் அருளும் இறங்குகின்ற இடம். ஒரு ஊருக்கு அல்லாஹ் பரக்கத்து இறக்கினால் முதலாவது அல்லாஹ் அந்த பரக்கத்தை அருளை அந்த மஸ்ஜிதுக்கு தான் இறக்குகின்றான். அதுக்கு அடுத்ததுதான் ஏனையவர்களுக்கு அந்த பரக்கத்தும் அருளும் போய்கிருக்கிறது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எனவே மஸ்ஜித் என்பது இந்த உலகத்திலே சிறந்த இடமாக இருக்கிறது. ஒரு மஸ்ஜிதை ஒரு நாட்டினுடைய பணத்தால் அந்த மஸ்ஜித் கட்டப்படலாம். அது ஒரு மஸ்ஜித் ஒரு ஊரினுடைய பணத்தால் கட்டப்படலாம். அல்லது ஒரு மஸ்ஜித் ஒரு தனி நபருடைய பணத்தால் கட்டப்படலாம். அல்லது ஒரு தனி அமைப்பினுடைய பணத்தால் கட்டப்படலாம். எப்படி மஸ்ஜித் கட்டப்பட்டாலும் அந்த மஸ்ஜித் அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம். அங்கு யாரும் வந்து போகலாம், மஸ்ஜிதை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்றான், நிச்சயமாக பள்ளி வாயில்களும் அல்லாஹுக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பிரம்மாண்டமான வானத்தை படைத்து வானம் அல்லாஹுக்கு சொந்தம் என்று சொன்னல்லா, பிரம்மாண்டமான பூமியை படைத்து பூமியும் அல்லாஹுக்கு சொந்தம் என்று சொன்னல்லா, நட்சத்திரங்களை படைத்து நட்சத்திரங்களும் அல்லாஹுக்கு சொந்தம் என்று சொன்னல்லா, இந்த மஸ்ஜிதுகளும் அல்லாஹுக்கு சொந்தம் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே மஸ்ஜிதுடைய மகிமையை சொல்லி காட்டுகின்றான். மஸ்ஜிதுடைய உரிமையாளர் யார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இனி அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் ஹலீஃபாக்களுடைய காலத்திலேயும் மஸ்ஜித் எப்படி இருந்தது, மஸ்ஜிதிலே என்னென்ன விடயங்கள் செய்தார்கள் என்ற விடயத்தை நாம் பார்க்கின்ற போது, அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஏராளமான விடயங்கள் மஸ்ஜிதோடு செய்திருக்கிறார்கள். மஸ்ஜிதில் நடக்காத விடயம்தான் என்ன என்று கேட்கின்ற அளவுக்கு மஸ்ஜிதுடாக அந்த சமுதாயம் வழிநடத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, அதனால் தான் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே மஸ்ஜிதுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. தங்களுடைய மனைவிக்கு ஒன்றா பரவாயில்லை தாங்கிக் கொள்ளலாம், தன்னுடைய பிள்ளைக்கு ஒன்றா பரவாயில்லை தாங்கிக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, தனக்கு ஒன்றா பரவாயில்லை தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய ஆலயம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு ஒன்றா அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவு மனிதனுடைய உணர்வுகள் மஸ்ஜிதோடு பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. எனவே மஸ்ஜிதினூடாக என்னென்ன பணிகள் செய்யப்பட வேண்டும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மஸ்ஜித் எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்களுடைய விசாலமான இந்த பள்ளி வாயில் 5 நேர தொழுகை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொழுகின்றோம். சுமார் 5 நேர தொழுகைக்கு போகக்கூடிய நேரம் ஒரு நேரத்துக்கு 10 நிமிடம் என்று ஒதுக்கிக் கொண்டாலும் 50 நிமிடங்கள் ஒரு மனுஷியானம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மனுஷியானம் தான் இந்த பள்ளியிலே நாங்கள் சுஜூது செய்கின்றோம். ஏனே 23 மனுஷியானமும் இந்த பள்ளி வெறுமனாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்திலே மஸ்ஜித் இப்படி இருக்கவில்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தொழுகைக்கு ஒரு பகுதி இருந்தது, உணவுக்கு என்று ஒரு பகுதி இருந்தது, விருந்தாளிகள் வந்தால் அவர்களை அனுசரிக்க அவர்களை கவனிக்க என்று ஒரு பகுதி இருந்தது, பொதுவாக மசூரா பண்ணுவதற்கான ஒரு இடமாக சில இடங்கள் இருந்தது. அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, இபாதத்தை செய்கின்ற இடம் மட்டுமல்ல, இபாதத்தை கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஜாமியாவாக கல்விக்கூடமாக மஸ்ஜித் திகழ்ந்திருக்கிறது. அதையும் தாண்டி நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற இடமாகவும் மஸ்ஜித் திகழ்ந்திருக்கிறது என்று இஸ்லாமிய வரலாற்றிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை படிக்கின்ற போது நாம் விளங்கிக் கொள்ளலாம். அதையும் தாண்டி கைதிகளை கட்டி வைப்பதற்கும் சில இடங்கள் மஸ்ஜிதிலே ஒதுக்கி வைக்கப்பட்டது. ஏன் கண்ணியமானவர்களே, தப்பு தவறு செய்கின்ற ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் நல்லவர்களை பார்த்து அவருடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும், நரகத்துடைய விளிம்பிலே இருந்தவர்கள் சுவர்க்கத்துக்குரிய மக்களாக மாற வேண்டுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே ஒரு பகுதி அப்படியே அன்றைய காலத்திலே ஒதுக்கப்பட்டது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதினூடாக ஏராளமான பணிகள் சஹாபாக்களுடைய காலத்திலே அதே போன்று அதற்கு பிற்பட்ட காலங்களிலே செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னுதாரணமாக ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றன. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அரசியலை படித்துக் கொண்டது இப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜித் தான். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல பாசைகளிலே பேசக்கூடிய, பல பாசைகளுக்கு கருத்து சொல்லக்கூடிய ஒரு பாண்டித்யம் பெற்ற ஒரு சஹாபியாக இருந்தால் அந்த பல பாசைகளை கற்றுக்கொண்டது இப்படிப்பட்ட ஒரு மஸ்ஜித் தான். எனவே மஸ்ஜித் என்பது கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இபாதத்தை கற்றுக் கொடுக்கின்ற இடம், வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கின்ற இடம், குடும்ப வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கின்ற இடம், இஸ்லாத்தின் பெருமதியை சொல்லுகின்ற இடம். எனவே இந்த மஸ்ஜிதினூடாக ஏராளமான பணிகள் செய்யப்பட வேண்டும். அடுத்து கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மஸ்ஜிதுக்கு வந்து போகக்கூடிய மக்களுடைய சிறப்பையும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமாக சொல்லித் தந்தார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே ஈமான்தாரி, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அல்லாஹ்வை நம்பியிருக்கிறான் ஈமான்தாரி என்பதற்கு சாட்சி எது தெரியுமா? யாரெல்லாம் மஸ்ஜிதோடு துறப்பாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் பள்ளியோடு துறப்பாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் ஈமான்தாரி. அவர்களுக்கு தான் நாளைய மறுமையிலே பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லி தந்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சபஅத்து யுல்லுஹுமுல்லாஹு ஃபீ ழில்லிஹி யௌமா லா ழில்ல இல்லா ழில்லுஹு. நாளைய கியாமத்துடைய நாளையிலே சூரியன் கண்ணுக்கு எட்டுகின்ற தொலைவிலே அல்லாஹ் கொண்டு வருவான். மக்கள் எல்லாரும் யானாசி எனக்கு என்ன நடக்குமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய நிழல் மாத்திரம்தான் சில மனிதர்களுக்கு கொடுக்கப்படும். அதிலே 7 கூட்டத்துக்கு நிழல் கொடுக்கப்படும். அதிலே ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? அதிலே ஒரு கூட்டத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வரஜுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மஸ்ஜித். அதுல ஒரு மனிதர் தன்னுடைய உள்ளத்தை பள்ளியோடு தொடர்பாக வைத்துக் கொண்டவர், வெறுமனே உள்ளத்தை பள்ளியோடு தொடர்பாக வைத்துக் கொண்டவர். பணமளவல்ல, அறிவளவல்ல, பொருளாதாரம் அளவல்ல, வெறுமனே உள்ளத்தை பள்ளியோடு தொடர்பாக வைத்து ஒரு வக்து தொழுதுட்டு போனால் எப்ப அடுத்த வக்து வரும், எப்போது அடுத்த வக்துக்கு அதான் கேட்கும் பள்ளிக்குள்ளே செல்வதற்கென்று அந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்தை மஸ்ஜிதோடு தொடர்பாக வைப்பான் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுடைய நிழலை அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, பள்ளியோடு தொடர்பாகுவதற்கு பணம் தேவையில்லை, பள்ளியோடு தொடர்பாவதற்கு அறிவு தேவையில்லை, பள்ளியோடு தொடர்பாகுவதற்கு பொருளாதாரம் தேவையில்லை. ஒரு மனிதன் சாதாரண மனிதராக இருந்து கூட பள்ளியோடு துறப்பை ஏற்படுத்தலாம். பள்ளியோடு துறப்பை ஏற்படுத்தினால் அல்லாஹ் நிறைய பரக்கத்துக்களை தருவான். ஒரு மோமினுடைய ஆரம்பம் சுபஹ் அல்ல, ஒரு மோமினுடைய ஆரம்பம் தஹஜ்ஜத். ஒரு மோமினுடைய ஆரம்பம் தஹஜ்ஜத். ஒரு மோமின் அரை மணித்தியாலங்களுக்கு முன்னதாக, சுபஹுக்கு அரை மணித்தியாலத்துக்கு முன்னதாக, சிறந்தது ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னதாக எழுந்து சஹஜத் சொல்லுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி, இன்றைய நாள் என்ன நாள் ஆக போகிறது, உன்னுடைய கையில் தான் இருக்கிறது யா அல்லாஹ், இன்றைய நாளுடைய பரக்கத்தை எனக்கு தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி சுபஹின் ஜமாத்தோடு சொல்லுது விட்டு அந்த மனிதன் வீட்டுக்கு வந்து குர்ஆனிலே சில பகுதிகளை ஓதி தொழிலுக்கு வியாபாரத்துக்கு தன்னுடைய விவசாயத்துக்கு போகின்ற போது துஹாவுடைய தொழுகையை மஸ்ஜிதுக்கு வந்து அங்கே சலாத்துல் ஹாஜா தேவைக்கு தொழக்கூடிய ரக்காத்தையும் தொழுது, அந்த இரண்டு ரக்காத்தையும் தொழுதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி யா அல்லாஹ் நான் தொழிலுக்கு போகிறேன், நான் விவசாயத்துக்கு போகிறேன், நான் என்னுடைய வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச போகிறேன், நான் என்னுடைய கடையை திறக்க போகிறேன், நான் என்னுடைய தோட்டத்துக்கு போகிறேன், யா அல்லாஹ் இன்றைய நாளை நல்ல நாளாக அபித்தா, யா அல்லாஹ் இந்த நாளில் எனக்கு பரக்கத்தை தா, யா அல்லாஹ் இந்த நாளில் எந்த கெடுதிகளை எனக்கு ஏற்படுத்தி விடாதே, ஆபத்தான மௌத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டு நாம் தொழிலுக்கு சென்றால் கண்ணியமானவர்களே அன்றைய நாள் பரக்கத்தான நாளாக இருக்கும், அன்றைய நாள் சந்தோஷமான நாளாக இருக்கும். அப்படி இல்லாது போனால் கண்ணியமானவர்கள் அன்றைய நாள் கவலையான நாளாக இருக்கும். எனவே ஒரு முஸ்லிம் எப்போதும் மஸ்ஜிதோடு நெருங்கிய தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சிறப்புகளை சொல்லித் தந்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு ஹதீஸை பாருங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு முஸ்லிம் பள்ளி உள்ளே வந்திருக்கிறார், பள்ளி உள்ளே வந்து தொழுது விட்டு உதுவோடு இருக்கிறான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதன் பள்ளியை விட்டு வெளியே செல்லும் வரைக்கும் மலக்கு மார்கள் அவருக்கு துவா செய்கிறார்கள். இந்த உலகத்திலே விசேடமான துவா மலக்குமாருடைய துவா. மலக்குமார்கள் எங்களுக்காக அவன் எதற்காக துவா செய்கிறார்கள், அல்லாஹும் மஃபிர் லஹு அல்லாஹும் மர்ஹம்ஹு, இறைவா இவருடைய பாவங்களை மன்னித்து விடு, இவரை கழுவி சுத்தப்படுத்தி விடு, இவருக்கு நீ இரக்கத்தை காட்டிவிடு என்று மலக்குமார் மீட்டி மீட்டி துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள். யார் மஸ்ஜிதுக்குள் இருக்கிறார்களோ இருக்கும் காலம் முழுக்க அந்த மலக்குமாருடைய துவா இவருக்கு இருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த மஸ்ஜிதோடு நெருங்கிய சிறப்புகளை பேணிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அல்லாஹுடைய சோதனைகள் வரும். அல்லாஹுடைய சோதனை சாதாரணமான சோதனையாக இருக்காது. அல்லாஹுடைய சோதனையை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்போது வரலாறு நெடுகிலும் நிறைய செய்திகளை நாங்கள் படித்திருக்கிறோம். இஸ்பெயினுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அங்கே இருக்கின்ற குர்துபா, அதற்கு என்ன நடந்திருக்கிறது, எங்களுடைய முஸ்லீம் சமுதாயம் எங்களுடைய முன்னோர்கள் கட்டி போட்ட அந்த மஸ்ஜித், சுமாராக 100,000 மக்களை உள்வாங்கக்கூடிய அந்த மஸ்ஜித், இன்று என்ன நடந்திருக்கிறது குர்துபாவுக்கு. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முன்னோர்கள் கட்டி போட்ட அந்த மஸ்ஜித் அமல்களை கொண்டு ஹயாத்தாகவில்லை, மஸ்ஜித் செய்ய வேண்டிய பணிகளை செய்யவில்லை, அந்த ஊர் இபாதத்தால் செழிக்கவில்லை. அதனால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சோதனையை கொடுத்தான். அந்த பள்ளி கண்ணியமானவர்களே முஸ்லீங்கம் என்று பறிபோனது. இன்று அங்கு செல்லக்கூடியவர் அந்த குர்துபாவுக்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா, பணம் கொடுத்து முஸ்லீங்களுடைய பள்ளியை பார்க்க வேண்டிய நிலை. அப்படி போனாலும் அங்கு சொல்ல முடியாது, முன்னோர் கட்டிய பள்ளியே 2 ரக்கா சுன்னத் தொழுது விட்டு இந்த மக்களுக்கு துவா செய்வோம் என்று நினைத்தால் அதற்கு அங்கே அனுமதி கிடையாது, அங்கே போர்ட் போடப்பட்டிருக்கிறது பெரிய எழுத்துக்களால், இங்கே யாரும் சொல்ல முடியாது. உங்களுடைய முன்னோர் கட்டிய பள்ளி ஆனால் இங்கே யாரும் சொல்ல முடியாது, நீங்கள் இதை மீறி தொழுதால் சிறைவாசம் சிறை செல்ல வேண்டி வரும் என்று அங்கே நோட்டீஸ் போடப்பட்டிருக்கிறது. முன்னோர் கட்டிய அந்த பள்ளியை பார்க்க பணம் கொடுத்துத்தான் நாங்கள் செல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் எப்போது அல்லாஹ் தந்த நியமத்துக்கு துஷ்பிரயோகம் செய்வோமோ, நியமத்துக்கு உதாசீனம் செய்வோமோ, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சோதனை எங்களை பிடித்துக் கொள்ளும். 3 மாதங்கள் எங்களுடைய மஸ்ஜிதுகள் மூடப்பட்டிருந்தன. அதான்கள் மாத்திரம் சில பள்ளி வாயில்கள் கேட்டுக் கொண்டிருந்தது. கன்னிமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே பள்ளிக்கு பக்கத்தால் போகின்ற போது எங்களுக்கு ஒரு கவலை, மஸ்ஜிதுக்கு போக முடியாதே, ஜமாத்தாக சொல்ல முடியாதே, ஜும்மாவுக்கு வர முடியாதே, ஹுத்பா கேட்டு 2-3 மாதம் ஆகிறதே என்று கவலை. மக்கள் எல்லாரும் நினைத்தார்கள், 3 மாதம் பிந்தினால் பள்ளி இடம் காணாமல் மக்கள் தொழுகைக்கு வந்து விடுவார்கள். ஆனால் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இந்த மனிதன் திருந்தாமல் இருக்கிறான் என்றால் கண்ணியமானவர்களே, இவர்களை விட மடையர்கள் யார் இருக்க முடியும்? பகவான் சொல்லுகின்றது, அல்லாஹ் உங்களுக்கு சோதனையை தருவது, அது நோய் சார்ந்த சோதனையா இருக்கலாம், பணம் சார்ந்த சோதனையா இருக்கலாம், உடம்பை அல்லாஹ் சோதிப்பாக இருக்கலாம், பொருளை அல்லாஹ் சோதிப்பாக இருக்கலாம், குடும்பங்களை அல்லாஹ் சோதிப்பாக இருக்கலாம், அல்லது ஊரை அல்லாஹ் சோதிப்பாக இருக்கலாம், அல்லது ஈமான் சார்ந்த மஸ்ஜிதை சோதிப்பதாக இருக்கலாம். என்ன சோதனை வந்தாலும் ஒரு மூமின் அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வோடு தொடர்பை சீராக்க வேண்டும். மூமின் என்ன வேண்டும்? எனக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு சீராகவில்லை, இதனால் தான் அல்லாஹ் சோதனை தருகிறான். நான் செய்கின்ற தவறால் அப்பாவி பச்சிலம் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறது, நான் செய்கின்ற தவறால் பேச முடி வாய் பேச முடியாத மிருகம் பாதிக்கப்படுகிறது, நான் செய்த தவறால் ஒன்றும் அறியாத அதாவது நல்ல பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், நல்ல சமுதாயம் பாதிக்கப்படுகிறது என்று ஒவ்வொரு மனிதரும் தன்னை திருத்திக் கொள்ள முற்படவே நண்பான் அல்லாஹ்வை நல்லடியார்களே. எனவே நாம் மஸ்ஜிதோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவோம். மஸ்ஜித் எங்களுக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எனவே மஸ்ஜிதோடு தொடர்பை ஏற்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் வாழ்விலே நிறைய வெற்றிகளை தருவான். அது மாத்திரமல்ல, இந்த மஸ்ஜிதினூடாக ஒற்றுமை கட்டி எழுப்பப்பட வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலான ஒற்றுமை, முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான ஒற்றுமை இந்த மஸ்ஜிதினூடாக கட்டி எழுப்ப வேண்டும். சில பகுதிகளிலே பார்த்தால் அந்த மஸ்ஜிதிலே இருக்கக்கூடியவர்களும் அந்த ஊரிலே இருக்கக்கூடியவர்களும் மாத்திரம்தான் அந்த ஊரிலே அவர்கள் அவர்களுக்குள்ளே மாத்திரம்தான் இருப்பார்கள். அக்கம் பக்கத்திலே யார் இருக்கிறார்கள்? அக்கம் பக்கத்திலே உள்ளவர்களுடைய தொடர்புகள் இல்லை. பக்கத்தில் இருக்கின்ற சகோதர மொழி பேசக்கூடியவரோ எந்த தொடர்பும் இல்லை. இப்படி அவர்களும் அவருடைய ஊரும் அவருடைய மஸ்ஜிதும் என்று நாம் இருந்து விடுவோம் என்றால் எங்களுடைய கடமையை நாம் செய்யவில்லை. நாம் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விடவும் நாம் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். எங்களூடாக பக்கத்திலே உள்ளவர்கள் வாழ வேண்டும், முஸ்லிம் சமுதாயம் வாழ வேண்டும், எங்களூடாக ஏனையவர்கள் வாழ வேண்டும். எனவே நாம் வாழ வந்தவர்கள் பிறரை வாழ வைக்க வந்தவர்கள் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. ஒரு மூமின் எப்போதும் நன்மையின் ஊற்றுக்கண்ணாக திகழ வேண்டும், அவன் தீமையின் சிகரமாக திகழ முடியாது. அவன் எப்போதும் நன்மையை வளர்க்கின்றவனாக, நன்மைக்கு நீர் ஊற்றி அதை வளர்க்கின்றவனாக இருக்க வேண்டும். அவன் நன்மையை சிதைக்கின்றவனாக, உள்ளங்களை உடைக்கின்றவனாக இருக்க முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதோடு யாரெல்லாம் தொடர்பை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். எனவே நாம் மஸ்ஜிதுக்கு வருகிறோம், தொழுகிறோம், அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுகின்றோம், ஏத்திக்காக இருக்கிறோம், திக்ருகள் செய்கிறோம், குர்ஆன் திலாவத்தில் ஈடுபடுகின்றோம். ஆனால் நாங்கள் உண்மையில் அந்த இபாதத் செய்கிறோம் என்றால் எங்களுடைய உள்ளம் பக்குவப்பட வேண்டும். இன்று முஸ்லீம் முஸ்லீம்கள் சலாம் சொல்லிக் கொள்கின்ற போது கையும் கையும் ஒன்று சேர்ந்து கொள்கிறது, உடம்பும் உடம்பும் ஒன்று சேர்ந்து கொள்கிறது. ஆனால் மனிதனுடைய உள்ளங்கள் ஒன்று சேரவில்லை. உள்ளங்களிலே பொறாமை, உள்ளங்களிலே குரோதம், உள்ளங்களிலே கபடம், மற்றவரை பற்றிய தப்பெண்ணம், உள்ளத்திலே பொறாமை பொறாமை அப்படியே அதிகரித்து அது சூனியமாக வெடிக்கிறது, அது மற்றவருக்கு கண்ணூராக வெடிக்கிறது. அன்பானவர்களே, எனவே ஒரு முஸ்லீம் பள்ளியோடு துறப்பாகின்ற போதோ அவனுடைய உள்ளம் எப்போதும் சீராக இருக்க வேண்டும். உள்ளம் சீராக இல்லை என்றால் இந்த உடம்பால் ஆன வணக்கமாக இருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்த வணக்கமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய உறுப்புகள் சார்ந்த வணக்கமாக இருக்கலாம், அல்லது உள்ளம் சார்ந்த வணக்கமாக இருக்கலாம். உள்ளம் தூய்மையாக இஹ்லாஸாக இல்லை என்றால் அந்த வணக்கம் அல்லாஹ்வுடைய செல்லும்படியாகாது. எனவே கண்ணியமானவர்களே, உள்ளங்களால் மோமின்கள் ஒன்றுபட வேண்டும், அப்போதுதான் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்து கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மஸ்ஜிதினூடாக கல்வி, கலாச்சாரம், பொருளாதாரம், எல்லா துறைகளிலும் மஸ்ஜித் சமூகத்துக்கு பணியாற்ற வேண்டும். எல்லா துறைகளிலும் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆணி வேறாக இருப்பது மஸ்ஜிதாக இருக்கிறது. அதே போன்று மஸ்ஜிதிலே செய்யக்கூடிய இன்னும் ஒரு பணிதான் மஸ்ஜித் இருக்கக்கூடிய மாதின்கள் ஹதரத்துமார்கள் அல்லாஹுடைய விருந்தாளிகள். மஸ்ஜிதுக்கு யாரெல்லாம் வந்து போகின்றார்களோ, பள்ளிகளில் யாரெல்லாம் கடமை செய்கின்றார்களோ, அவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய விருந்தாளிகள். அவர்களோடு கண்ணியமான முறையிலே நடக்க வேண்டும். எங்களுக்கு 5 நேரம் இமாஜமாத் முன்ன பின்னாகலாம், எங்களுக்கு முன்பின் திக்ருகள் முன்ன பின்னாகலாம். கண்ணியமானவர்களே, அவர்கள் 5 நேரமும் தொழுது கொண்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொண்டு மஸ்ஜிதோடு இருக்கிறார்கள், தம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இவருடைய மனங்களை உடைப்பதென்பது, அல்லாஹுடைய விருந்தாளிகளுடைய மனங்களை உடைப்பதென்பது அல்லாஹுடைய வதுவாவை அல்லாஹுடைய சாபத்தை பெறுகின்ற ஒன்றாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, அந்த அல்லாஹனுடைய விருந்தாளிகளோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அந்த விருந்தாளிகளை நல்லவர்களாக அனுமதிக்க வேண்டும். தொழுவிக்கிறாங்களா? 2 ரக்கா தொழுகைக்கு 10 நிமிடமா? இன்னும் 10 நிமிடம் பெரிய சூரத்தை ஓதித்து தொழுவிச்சால் நல்லமே என்று மாமூம்கள் எண்ணுகின்ற அளவுக்கு அந்த இமாம் கவரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு அதானை மாதிரி சொல்லுகிறார், அந்த அதானை கேட்டு முடிந்ததுக்கு பின்னால் உகருக்கு அதான் சொல்லுகிறார், அசருக்கு அடுத்த அதான் எப்போ கேட்குமே மக்கள் அந்த ஆசை, அதானுடைய ஓசை அழகாக இருக்கிறது, அதை கேட்பதற்கு மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட கவர்ந்தவர்களை பள்ளிகளுக்கு இமாமாக, பள்ளிகளுக்கு மாதின்களாக நாம் நியமிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா அதிலே எங்களுக்கு நிறைய கூலிகளை தருவான். எனவே கண்ணியமானவர்களே, இது 2வது பகுதி. 3வது பகுதி, அமல்களை கொண்டு மத்தியிலே ஹயாத்தாக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமான அல்லாஹின் நல்லார்களே, அல்லாஹுடைய மஸ்ஜித் என்பது அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கின்றான், மனிதர்கள் தங்களை சுத்தப்படுத்த வருகின்ற இடம், மனிதர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வருகின்ற இடம். சுத்தமாக இருக்கின்ற இடத்தையும் அசுத்தப்படுத்தி விட்டு தங்களையும் அசுத்தமாக்கி விட்டு செல்வோம் என்றால் கண்ணியமானவர்களே, இதற்கு நாங்கள் வேறையாக தௌபா செய்ய வேண்டும். சாதாரணமாக அல்லாஹுடைய மஸ்ஜிதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள், அல்லாஹுடைய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய டொய்லெட்டை கொஞ்சம் எடுத்து பாருங்க, எத்தனை பீடி துண்டுகள், சில பள்ளிகளை தவிர எத்தனை கல்கள். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் யாரு போடுறது? தொலைவரக்கூடிய தொழுகையாளிகள் செல்லக்கூடிய மஸ்ஜிதுடைய டொய்லெட்டை இப்படி என்றால் தொழுகை இல்லாதவர்கள் போகக்கூடிய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய மாதின்கள் சில சந்தர்ப்பங்களை சொல்லுவார்கள், பள்ளியை கூட்டினோம் ஹஜ்ரத், நிறைய நகத்துண்டுகள், எங்களுடைய விரல்களால் அதை பிடித்து வீச முடியாது, கையை பயன்படுத்தி சில வேளை கோப்பைகள் எடுத்து வீசுகின்ற அளவுக்கு நகத்துண்டுகளும் தலைமயிர்களும் விழுந்து கிடக்கும் என்று சில மாதின்கள் சொல்லுகின்ற செய்தி கவலையாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, சுத்தமாக வைக்கின்ற இடம், எங்களை சுத்தப்படுத்த வருகின்ற இடம், இதை நாங்களும் அசுத்தமாகி சுத்தமாக இருக்கின்ற இடத்தையும் அசுத்தப்படுத்தி விட்டு சென்றால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இதற்கு நாங்கள் வேறையாக தௌபா செய்ய வேண்டும். இது தனி நபருடைய சொத்து அல்ல, இது வக்ஃபுடைய சொத்து, முஸ்லிம் சமுதாயத்தின் சொத்து. அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்வதை போல, இன்னமா யாகுலூனா ஃபீ புதூனிஹிம் நாரா, அல்லாஹ் அனாதைகள் விதவைகளுடைய உணவை, அனாதைகளுடைய பொருளை தின்னுவதையும் பொது சொத்தை தின்னுவதையும் அவர்கள் தின்வதை நெருப்பு என்று அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே கண்ணியமானவர்களே, பொது சொத்தை பாதுகாத்தால், வக்ஃபுடைய சொத்தை பாதுகாத்தால் அல்லாஹ் எங்களுடைய சொத்தை பாதுகாப்பான். இதை பாதுகாக்கவில்லையா, இதை வீண்வரையில் செய்கிறோமா, நிச்சயமாக அல்லாஹ் எங்கட பொருளாதாரத்தை அழிப்பான், எங்கட வியாபாரத்தை அல்லாஹ் பரக்கத்து இல்லாமாக்குவான், எங்கட தோட்டம் துறவுகளில் உள்ள செழிப்புகளை பரக்கத்துகள் எல்லாம் அடுத்து விடுவான். எனவே கண்ணியமானவர்களே, எதை சொல்கிறேன் என்றால், பொது சொத்து விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருப்போம். மஸ்ஜிதிலே நாம் நடக்கின்ற முறையும் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. எங்கட வீட்டில் நடப்பதை போல, எங்கட கடையில் நடப்பதை போல, எங்கட ஆபீஸ்ல நடப்பதை போல மஸ்ஜிதில் நடக்க முடியாது. மஸ்ஜிதில் நடப்பதற்கு ஒரு முறை இருக்கு, அந்த முறை பிரகாரம் தான் மஸ்ஜித் நடந்து கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுக்குள்ளே வருகின்ற போது வலது காலை முன்வைத்து துவாவை ஓதி, அல்லாஹ் முஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக் என்ற துவாவை ஓதி நாம் நுழைய வேண்டும். இறைவா உன்னுடைய ரஹ்மத் இல்லாமல் எனக்கு சுவர்க்கம் செல்ல முடியாது. எனவே உன்னுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து உன்னுடைய மஸ்ஜிதுக்குள்ளே வந்திருக்கிறேன், உன்னுடைய ரஹ்மத்தை எனக்கு அள்ளி சொரிந்து விடியா அல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் நுழைந்துதான் பள்ளிக்குள்ளே வர வேண்டும். ரஹ்மத்தை வேண்டி வருகின்றவர்கள் ரஹ்மத்துடைய துவாவை கேட்காமல் பள்ளிக்குள்ளே நுழைந்தால் எப்படி ரஹ்மத்து கிடைக்கப் போகிறது? எனவே கண்ணியமானவர்களே, பள்ளி உள்ளே வந்து விட்டுறோமா, அனாவசியமான பேச்சுகள் அங்கே பேசக்கூடாது. பள்ளி உள்ளே கோர் பேச முடியாது, பள்ளி உள்ளே புறம் பேச முடியாது, பள்ளி உள்ளே அவதூறு பேச முடியாது, பள்ளி உள்ளே நல்ல விடயங்கள் பேச வேண்டும். மற்றவருக்கு எப்படி உதவி பண்ணுவது, பிரிந்திருக்கவர்களை எப்படி சேர்ப்பது, பள்ளிக்கு வராதவர்களை எப்படி பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பது, கஷ்டகாரர்களை எப்படி இனங்காணுவது, ஏழை எளிய மக்களுக்கு எப்படி அவர்களை டெவலப் பண்ணுவது, இந்த விடயங்களைத்தான் மஸ்ஜிதுடன் சிந்திக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜிதை நாம் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மஸ்ஜிதை சுத்தமாக வைப்பது எம் அனைவருடைய கடமையாக இருக்கிறது. இது முஅஸ்ஸினுடைய பள்ளியில கடமை செய்யக்கூடியவங்களுடைய பொறுப்பு மாத்திரம் அல்ல, இது ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்குது. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒரு தாய் மௌத்தாகிறார். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி காலத்துல ஒரு தாய் இரவு நேரத்துல மௌத்தாகி விடுகிறார். சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், இரவோடு இரவாக நபியுடைய தூக்கத்துக்கு இடையில் ஏற்படுத்தாமல் அந்த தாயுடைய இறுதி கடமைகளை முடித்து தொழுவித்து அந்த தாயை இரவோடு இரவாக அடக்கம் செய்து விட்டார்கள். அப்படியே சுபஹ் ஆகிறது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுவித்து விட்டு சுபஹ் தொழுகைக்கு பின்னால் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், என் அருமை சோழர்களே, இரவு ஒரு தாய் மௌத்தானால் ஏன் அந்த தாயுடைய ஜனாதா செய்தி எனக்கு சொல்லவில்லை என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், நாயகமே, ஒரு சாதாரணமான தாய் தானே மௌத்தானால் இரவு நேரத்திலே உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடாதுக்காக வேண்டி அந்த தாயுடைய இறுதி கடமைகளை நாங்கள் செய்தோம், கஃபன் செய்தோம், தொழுவித்தோம், நல்லடக்கம் செய்து விட்டோம் நாயகமே என்று சொன்னார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இரவு அடக்கம் செய்த அந்த தாயை நான் சுவர்க்கத்திலே இரவு கண்டேன் என்று சொன்னார்கள். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டேன், என்ன காரணம் இந்த தாய் சுவர்க்கத்தில் இப்படி ஒரு அந்தஸ்தோடு இருக்கிறார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தாய் எப்படிப்பட்ட தாய் தெரியுமா, அன்னஹா கானத் லதுல்கில் கஸாத மினல் மஸ்ஜித். அந்த தாய் அல்லாஹ்வை சுஜூத் செய்ய வரக்கூடிய, அல்லாஹ்வை நினைவுபடுத்த வரக்கூடிய, இந்த மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாயாக இருந்தால் அதனால் அல்லாஹ் அந்த தாய்க்கு அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். மஸ்ஜிது நபவி சாதாரணமான மஸ்ஜித் அல்ல. எங்கட பள்ளியை போல பேன் போட்டு மாபல் பதித்த மஸ்ஜித் அல்ல. மழைகள் பெய்ந்தால் சேராகக்கூடிய மஸ்ஜித், கடுமையான மழைகள் பெய்ந்தால் தண்ணீர் உள்ளே விழக்கூடிய மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதை சுத்தம் செய்யக்கூடிய தாயாக இருந்ததால் அந்த தாய் கல்லா சுவர்க்கத்தில் அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தான் என்றால், தாய்மார்கள் பள்ளிக்குள்ளே அதிக நேரம் இருக்க மாட்டார்கள், சில நல்ல விடயங்களுக்கு மாத்திரம் வந்து விட்டு சென்று விடுவார்கள். அப்படி மிகவும் குறுகிய நேரம் ஒரு மஸ்ஜிதுக்கு கொடுத்த தாய்க்கு அல்லாஹ் அன்றிரவே சுவர்க்கத்தை கொடுத்தான் என்றால், பள்ளியிலே கடமை செய்யக்கூடிய இமாம்கள், பள்ளியோடு துறப்பாகக்கூடிய ஊழியர்கள், பள்ளியுடைய நிர்வாக சேவையிலே ஈடுபடக்கூடிய கௌரவமான நிர்வாகிகள், பள்ளிக்கு உதவி பண்ணக்கூடிய தனவந்தர்கள், அதே போன்று பள்ளிக்காக வண்ணி நல்ல நல்ல கருமங்கள் ஈடுபடக்கூடியவர்கள், பள்ளியுடைய ஹவுதை கழுகக்கூடியவர்கள், பள்ளியுடைய முற்றத்தை கூட்டக்கூடியவர்கள், பள்ளியுடைய உலகில் இருக்கக்கூடிய அந்த புல்லுகளை அகற்றக்கூடியவர்கள், மக்பராவை சுத்தம் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஏராளமான கூலிகளை வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, நல்ல முறையிலே மஸ்ஜிதுடைய சொத்தை நாம் பாதுகாப்போம். மஸ்ஜிதுடைய சொத்தை பாதுகாக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய சொத்துக்கு பாதுகாப்பை தருவான். எனவே மஸ்ஜிதை எப்போதும் தொழுகையை கொண்டு ஹயாத்தாக்குவோம், குர்ஆன் திலாவத்தை கொண்டு ஹயாத்தாக்குவோம். குர்ஆன் ஓதுவது என்பது கண்ணியமானவர்களே, கருத்து விளங்காம குர்ஆனை ஓதினாலும் நன்மை கிடைக்கும். இந்த உலகத்துல கருத்து விளங்காம ஓதக்கூடிய ஒரு ஏட்டுக்கு நன்மை இருக்கும் என்றால் அது குர்ஆன் தான். ஆனா குர்ஆன் என்பது கருத்தை விளங்கி அர்த்தத்தோடு ஓதுகின்ற போதுதான் அது வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே குர்ஆன் திலாவத்தில் அதிகமாக நாங்கள் ஈடுபட வேண்டும். ஏத்திக்காவுடைய நீயத்தோடு பள்ளியிலே அமர்ந்து கொள்ள வேண்டும். தொழுகையை கொண்டு பள்ளியை ஹயாத்தாக்க வேண்டும். அல்லாஹ் பல தொழுகையாளிகளை பரிசுத்தால் குர்ஆனை சொல்கிறான். ஒரு தொழுகையாளிகளை அல்லாஹ் சொல்கிறான், சில தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மற்றவர்கள் காட்டுவதற்காக வேண்டி சொல்லுவார்கள், இன்னும் சில தொழுகையாளிகள் தொழுகையிலே சோம்பேறியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு சுவர்க்கம் கிடையாது. அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் நாளைய மறுமையிலே நஷ்டத்தை சம்பாதிப்பார்கள். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், وَإِذَا قَامُوا إِلَى الصَّلَاةِ قَامُوا كُسَالَى يُرَاءُونَ النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا. முனாஃபிக்குகள் சொல்வதை போல, முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மஸ்ஜிதுக்கு வந்தால் சோம்பேறியாக சொல்வார்கள். சொல்கின்ற கொஞ்ச நேரம் அதையும் மக்கள் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சொல்வது முகர் மட்டும்தான், சொல்வது அசர் மட்டும்தான், தொழுவது மகரிப்பு மட்டும்தான். ஆனால் சொல்லக்கூடிய அந்த தொழுகை மக்கள் கண்டு ரசிக்க வேண்டும், நான் ஒரு தொழுகையாளி என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த முனாஃபிக்குகள் தொழுவார்கள். தொழுவதே சோம்பேறியாக, அதையும் மக்கள் பார்க்க வேண்டியதற்காக வேண்டி தொழுவார்கள் என்ற செய்தி அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இன்னும் சில தொழுகையாளிகளை அல்லாஹ் சொல்கிறான், فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. இன்னும் சில தொழுகையாளிகள் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு சமுதாயம் வந்தார்கள், தொழுகையை பாலாக்கினார்கள். தொழுகையாளிகள் தான் தொழுகையை வீணடித்தார்கள். சொல்லக்கூடியவர்கள் ஆனால் தொழுகையிலே கவனம் இல்லாமல் இருந்தவர்கள், தொழுகையை வீணடித்தவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நேரம் தவறி தொழக்கூடியவர்கள், லுஹரை தொழுகிறார் அசருடைய நேரத்திலே, அசரை தொழுகிறார் மகரிபுடைய நேரத்திலே, இஷாவுடைய நேரத்திலே வந்து லுஹர் அசர் மகரிப் எல்லாத்தையும் சேர்த்து தொழுகிறார். இப்படி தொழக்கூடியவர்கள் ஹையா என்ற நரகத்தை அவர்கள் அதாபாக தண்டனையாக பெறுவார்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இன்னும் சில தொழுகையாளிகளை அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சிறந்த தொழுகையாளிகள். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். இன்னும் சில தொழுகையாளிகள் அல்லாஹ் சொல்கிறான், திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள் முஃமீன்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த முஃமீன்களுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போகிறான். அதிலே ஒரு தன்மைதான், அவருடைய தொழுகையிலே இறைச்சத்தோடு தொழுவார்கள். தொழுகைக்கு வந்தால் கண்ணியமானவர்களே, அவருடைய கடை தலையில் இருக்காது, தோற்றம் அவருடைய உள்ளத்தில் இருக்காது. தொழுகைக்கு வந்தால் தன்னையே மறந்து தன்னை அல்லாஹ்வுக்கு முன்னால் அப்படியே கொடுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் இவர்கள். திறனான வெற்றி பெற்ற மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த வெற்றியுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். இவர்கள்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், சுவர்க்கங்கள்ல உயர்ந்த தரஜாக்கள் உள்ள மிகவும் பெருமதியான சுவர்க்கம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இதை கூலியாக பெறக்கூடியவர்கள், நிரந்தரமாக அந்த சுவர்க்கத்திலே தங்கக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? இப்படிப்பட்ட தொழுகையாளிகள் தான். எனவே நாம் எல்லாம் தொழுகிறோம், சில வேளை விட்டுவிட்டு தொழுவோம், சில வேளை நேரம் தவறி தொழுவோம். ஆனால் எப்படி தொழுதாலும் பாருங்கள், எந்த தொழுகைக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக கொடுக்கிறான்? வெற்றி பெற்ற மோமின்களுடைய பட்டியல உள்ள தொழுகை எந்த தொழுகை? கண்ணியமானவர்களே, நாங்கள் எங்களையே அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கின்றவர்களா? வேறு சிந்தனை இல்லாமல் தொழுகைக்கு வந்தால் அல்லாஹ்வுக்கு முன்னால் உரையாடுவதை போன்று தொழக்கூடிய தொழுகை, அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக நாம் மாற வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, எனவே தொழுகைக்கு வருகின்ற போது பேணுதலாக வருவோம். தொழுகைக்கு வருகின்ற போது கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, முடியுமானவர்கள் வீட்டிலே இருந்து உதவி எடுத்துட்டு வருவோம். கொரோனா தந்த படிப்பினைகளை ஒன்றுதான் ஒரு சுன்னத், நிறைய சுன்னத்துக்களை ஹயாத்தக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். அதுல ஒன்றுதான் வீட்டிலே உதவி எடுத்து வருவது. கல்லூரிய தண்ணியில உதவு எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, உதவு எடுக்கலாம். பெருமானா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான பக்துக்கு வீட்டிலே இருந்து உதவி எடுத்துட்டு வருவார்கள். பெருமானா சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக உதவோடு இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, முன்னால் வாழ்ந்த எங்களுடைய மூதாதையர்கள், வாப்பா உமா அப்பா அத்தா மாரி சொல்வோமே, கண்ணியமானவர்கள் இவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், பரக்கத்துக்கு ஹவுதையில் இருந்து ஒரு தண்ணி கேனையை கொண்டு போனால் மூணு நாலு தண்ணி கேனை ஊத்தி விட்டு தான் தண்ணீரை கொண்டு போவார்கள். இன்று நாங்கள் பள்ளியுடைய கூழ் தண்ணியா, பள்ளியுடைய வேறு தண்ணியா எல்லாம் கணக்கில்லாம கொண்டு போறோம். வீட்டுல பேனே போடுற இல்ல, பள்ளி உள்ள வந்தா அவருக்கு தனிய பேன் தேவை. கண்ணியமானவர்களே, வீட்டுல எந்த காத்து வாங்குறதும் இல்ல, இங்க வந்தா அவருக்கு ஜன்னலை ஸ்பெஷலா திறந்து வைக்கணும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பள்ளியுடைய விடயத்துல நாம் எல்லோரும் நல்ல முறை நடந்து கொள்வோம். பள்ளி டொய்லெட் இருக்கக்கூடிய சில கப்புகளை கட்டி வச்சிருப்பாரு. கண்ணியமானவர்களே, பத்து கப்பு இன்னைக்கு வாங்கி போட்டா ரெண்டு கிழமையில கப்ப காண இல்ல, யாரு கொண்டு போய் வீசுறது? சின்ன பிள்ளைகள் அங்க வார. கண்ணியமானவர் இல்ல, தொழுகையாளிகள்
எனவே கண்ணியமானவர்களே, நாம் பள்ளியோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். சில பள்ளிகள்ல நோட்டீஸ் போட்டிருப்பார்கள், கண்ணாடி பள்ளிகள்ல நோட்டீஸ் போட்டிருவார்கள், தயவு செய்து இந்த கண்ணாடியில சாய வேண்டாம், கண்ணாடி பலமில்லையே, பலவ மாதிரி பலமில்லை, அதுக்கு ஒரு சக்தி போதாதே, அதுல சாஞ்சா அது உடைஞ்சிடும், அதுல அப்படியே போட் போட்டிருப்பார், யாரும் சாய வேண்டாம். சில தூங்குவதற்காக வந்துதான் வெள்ளிக்கிழமனால பள்ளிக்கு வார்கள். இன்னும் சிலர் போன்ல உள்ள சில மெசேஜ்களை பார்த்து டிலீட் பண்ணுவதற்காக, இன்னும் சிலர் பள்ளிக்கு வாரது வீட்டுல கரைச்சல் தாங்கலா, மனைவியால தாங்கலா, புள்ள வாப்பா சொல்ல போகையில் காத்திருவார் என்பதற்காக வேண்டி சில வாப்பா மாறி சில பெற்றோர் மாறி பள்ளிக்கு வந்து போறது. எனவே கண்ணியமானவர்களே, அப்படி யாரும் வர வேண்டாம், அதுக்கு நன்மை கிடையாது. நாங்க எது செய்தாலும் அல்லாஹுக்காக என்ற நீயத்தோடு செய்வோம். எனவே கண்ணியமானவர்களே, சில விடயங்களை நான் நினைவுபடுத்தினேன். அல்லாஹுடைய மஸ்ஜித் உலகத்திலே பெருமதியான இடம், அதை பெருமதியாக உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு வருகின்ற போது பெருமதியாக நல்ல உடைகளோடு ஆடைகளோடு உதவோடு வாருங்கள். அங்கே வந்தால் கொஞ்சம் கூடுதலான நேரம் பள்ளியில் இருங்கள், சமூகத்தை பற்றி சிந்தியுங்கள். அங்கு அருவறுப்பான விடயங்களை கோல் புறம் போடவைகளை பேசாதீர்கள். நாவை பாதுகாருங்கள். இபாதத் செய்ய வந்து எங்களுடைய இபாதத்தை இன்னொருவருக்கு கொடுத்துவிட்டு போகாதீர்கள். சில மனிதருடைய இபாத் நாளை மறுவையினாலே நல்ல உலகத்திலே விழித்து விழித்து கஷ்டப்பட்டு செஞ்ச இபாதத் இன்னொருத்தர மீதான இருக்கும். சொல்ல வந்து மற்றவரை படி கழிச்சிட்டு போனா நாங்க சொல்ல இபாதத்தை மற்றவரை கொடுத்துட்டு போறோம். எனவே கண்ணியமானவர்களே, யாரும் பிறருக்காக அவன் இபாதம் செய்ய வேண்டாம். நாம் எமக்காக வேண்டி செய்து கொள்வோம், எங்களை நாவை பாதுகாத்துக் கொள்வோம், பள்ளி உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வோம், வகுப்புடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்வோம். மஸ்ஜிதுடைய மரியாதை எப்போதும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதே போல மஸ்ஜித கடமை செய்யக்கூடிய அதற்குமார் மஹாதீன் பள்ளி ஊழியர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எப்போதும் அல்லாஹுடைய மஸ்ஜிதை உள்ளத்திலே சுமந்திருக்கின்ற, அல்லாஹுடைய மஸ்ஜிதை கண்ணியப்படுத்துகின்ற, அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வந்து போகின்ற அல்லாஹின் விருந்தாளிகளாக அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக.